தென்றல் மே 2012 தென்றலிதழ் சிறுகதை போட்டி கதையில்
பெங்களூரிலிருந்து ஆனந்த் ராகவ் அவர்கள் எழுதியுள்ள தேங்காய் என்னும் சிறுகதை. ஒளி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். ஜெமோனி அகராதியை வைத்துக் கொண்டு உம்லாவ்ட் இருக்கிற எழுத்துக்களை சொல்லி பழகி கொண்டிருந்த போதுதான் மனைவி உடச்சின்னு வாங்க, அரைச்சி விட்ட சாம்பார் பண்ணணும் என்று கையில் தேங்காயோடு வந்து நின்றாள். தான் சலிப்புடனும் கவலையோடும் அவளை பார்த்தேன். உடை உடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதால் சலிப்பு, உடைக்கும் போது சப்தம் வரும் அதனால் கவலை. தேங்காய் உடைக்க எதுக்கு ட்ரெஸ் மாத்தணும், சப்தம் பற்றி என்ன கவலை என்று பணிபடர்ந்த இந்த இமாலய பிரச்சனையை அசட்டையாய் அனுபவர்களுக்கு சின்ன விரிவுரை. உடைக்கப்பட வேண்டிய அந்த தேங்காய் இருந்தது என் அறிவல் காரணமாய் நான் 2 வருட டெபுடேஷனில் வந்திருந்த ஆஸ்திரியாவின் தலைநகரான வியன்னாவின் புறநகர் பகுதியில் வீச்சிருந்த ஒரு வீட்டு வளாகத்தில். அந்த பிரதேசத்தை சட்டென்றே 2 வார்த்தையில் விவரிக்க வேண்டுமானால் ஒன்று குளிர், இன்னொன்று நிசப்தம். 2 வார்த்தைகளுக்கு முன்னாலும் மகா என்கிற வார்த்தையை சேர்ப்பது இன்னும் சால பொருந்தும். சுட்டெரிக்கிற சென்னை வெயிலில் காதடிக்கிற இறைச்சலுக்கு மத்தியில் வாழ்ந்து பழகிய ஒரு மாம்பழம் வாசிக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்கள் 2. அந்த ஊரின் சாதாரண சீதோஷ்ணம் -5 -10 என்று எலும்பு வரை எட்டும் குளிர். திரைமறைவாய் சூரியன் வெறும் வெளிச்சம்தான். சாயந்தரம் 4 மணிக்கு இருட்டிவிடும். வருஷத்துக்கு 15 நாள் அபூர்வமாய் ஆகஸ்டில் சூரிய வெளிச்சம் கிடைக்கும். அதுதான் ஒரே வாய்ப்பு என்பதால் ஜனங்கள் வீட்டை துறந்து நதிக்கரை, ஏரி, பூங்கா என்று எல்லா திறந்த வெளியிலும் ஆடைகளை களைந்து விட்டு லஜ்ஜையில்லாமல் அம்மணமாய் படுத்திருந்து உடம்புக்கு தேவையான சூரிய வெளிச்சத்தை உடம்பில் ஏற்றிக் கொள்வார்கள். மஞ்சள் பையும் கையுமாய் வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு பொடிநிலையாய் ரங்கநாதன் தெருவில் இறங்கி காய்கறி வாங்க நடக்கிற மாதிரி நான் இங்கே வீட்டை விட்டு இறங்கினால் சத்தியமாய் ஜன்னி வந்து செத்து போவேன். கம்பளி உள்ளாடை, முழுக்கை சட்டை, பேண்ட், அதன் மேல் கம்பளி கோட், ஷூ, கைக்கு உரை, தலைக்கு குல்லாய், காதில் பஞ்சு என்று அடக்கம் செய்யவிருக்கிற ஒரு ஐரோப்பிய தலைவரின் சடலம் மாதிரிதான் நான் வெளியே காலடி எடுத்து வைக்க வேண்டும். பனிப்பொழியும் குளிர் தெரியாமல் இதமான 25 டிகிரிக்கு வெப்பம் ஏற்றப்பட்ட வீட்டிலிருந்து ஒரு அல்ப தேங்காயை உடைக்க சண்டைக்கு போகிற சிப்பாய் மாதிரி மேற்படி வஸ்திராபரணங்கள் எல்லாம் அணிந்து கொண்டு போக வேண்டுமென்றால் சலிப்பாயிருக்காதா சொல்லுங்கள். 2வது பிரச்சனைக்கு வருவோம். குளிர்காற்று ஆட்களை அடித்து வீட்டுக்கு விரட்டி விடுவதால் வீதியில் ஆள் மற்றும் வாகன நடமாட்டமே கிடையாது. மரங்கள் கூட குளிருக்கு உறைந்தது போல ஆடாமல் அசையாமல் இருக்கும். எல்லோரும் உஷ்ணப்படுத்திய வீட்டிற்குள் ஒண்டிக் கொண்டு சதா சர்வ காலமும் ஒரு மயான அமைதி ஊருக்குள் நிலவும். இந்த நிசப்த கோட்டையில் இந்தியர்களுக்கு அவ்வளவாய் பரிச்சயப்படாத ஜனங்களின் மத்தியில் வெளிநாடுகளை போஸ்ட்கார்டில் மட்டுமே பார்த்து அனுபவம் கொண்ட புதிதாய் கல்யாணமான தம்பதி சமேதராய் நாங்கள் இருவரும் என்ன செய்தாலும் சப்தம் வருகிறது. நான் அலுவலகம் போன முதல் நாளே ஆரம்பித்து விட்டது ரகளை. தனியாயிருக்கும் சுமை தெரியாமல் இருக்க ஹாலில் டேப் ரெக்கார்டரில் மதுரை சோமுவை பாட வைத்துவிட்டு மனைவி பாட்டுக்கு சமையல் செய்து கொண்டிருக்க தான் ஆஸ்திரியாவில் பாடுகிற ஸ்மரணை இல்லாமல் அவர் பாட்டுக்கு தோடியில் 1 கோடி டெசிபல்களில் சஞ்சரித்து கொண்டிருக்க ஏதோ ஒரு அந்நிய பாஷையில் மரண ஓலத்தில் யாரோ கதறுகிற சப்தத்தால் நிலை தடுமாறி போன பக்கத்து வீட்டுக்கார கிழவர் அந்த அவசரத்திலும் கம்பளி கோட்டும் தொப்பியுமாய் வந்து கதவை தட்டி இறைச்சலில் தன் நெஞ்சு அடைப்பதாய் அபிநயம் செய்து ஜெர்மன் பாஷையில் புலம்ப ஜெர்மன் புரியாத மனைவி மாரடைப்பு வந்து அவர் துடிப்பதாய் நினைத்து அறக்க பறக்க எனக்கு போன் செய்ய அவருடன் நான் பேசி தெரிந்து கொண்டு சொன்னதும் தான் சோமுவின் வாயை அழைத்து அவர் மாரடைப்பை தடுத்தாள். அன்றிலிருந்து சோமு உட்பட SPB சித்ரா எல்லோரும் அடக்கித்தான் வாசித்தார்கள். இந்த நிசப்த ராஜ்யத்தில் சாப்பிட்டு விட்டு பெரிதா ஏப்பம் விட்டால் கூட 8வது மாடிக்காரனுக்கு கேட்கிறது. மாம்பழத்தின் இறைச்சலுக்கு பழகிய எங்கள் குரல் வளத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் ரகசியம் பேசினாலும் 8 ஊருக்கு கேட்கிறதை ரொம்ப சிரமப்பட்டு பக்கத்து தெருவுக்கு மட்டும் கேட்கும்படி நாங்கள் பக்குவப்பட்டு விட்டோம். கை தட்டியபடி வீரப்பா மாதிரி கடகடவென்று சிரிக்கும் கெட்ட வழக்கம் இருந்த என் மனைவி கூட வால்யூமை குறைத்து சிரிக்க பழகிவிட்டாள். பாத்ரூமில் பாடும் கெட்ட வழக்கத்தை நானும் விட்டொழித்து விட்டேன். இருந்தாலும் எங்களை பற்றி வளாகத்தில் புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன. எங்களை பார்த்தாலே அந்த வளாகத்திலிருந்து பெரும்பான்மையினர் பயந்து ஒதுங்க ஆரம்பித்தார்கள். அதற்கு காரணம் கிட்டத்தட்ட இதே சைஸில் இருந்த இதற்கு முந்தைய தேங்காய்தான். ஆட்டுக்கல்லோ அம்மிக்கல்லோ இல்லாத அந்த ஊர் சமையலறையில் எப்படி தேங்காய் உடைப்பது? ஒரு மூலையில் தரையில் அடித்து உடைக்க அது கீவி கிழவர் தலையில் இடி மாதிரி இறங்கி அவரும் எங்கள் வீட்டு கதவையும் வீட்டு வளாக மேலாளர் கதவையும் தட்டி முறையிட்டு ஏக கலேவரம் ஆகிவிட்டது. அங்கிலிருந்து வீட்டுக்குள் தேங்காய் உடைக்க வழியில்லாமல் போனது. அதன் பிறகு தேங்காய் உடைப்பதை அந்த வளாகத்தின் தோட்டத்தில் வைத்து செய்ய ஆரம்பித்தேன். இந்த பின்னணியில் தான் இன்னொரு தேங்காய் உடைக்க வேண்டிய நிர்பந்தம் என் முன்னே உருவாகி நிற்கிறது. இதற்காக நான் -10 குளிரில் உடை உடுத்தி இறங்கி எங்கள் வளாகத்தின் முன்னால் இருக்கும் தோட்டத்தில் ஒரு நல்ல ஸ்தலமாய் பார்த்து தேங்காய் உடைத்து கொண்டு வர வேண்டும். ஒரு கையில் தேங்காயும் இன்னொரு கையில் எவர்சிலர் டபராவுமாய் படியிறங்கி போனேன். சின்ன வயதிலிருந்து எங்கள் வீட்டில் தேங்காய் உடைக்கிற பொறுப்பு என்னுடையதுதான். அப்பாவிடமிருந்து நான் ஆர்வத்தில் கேட்டு வாங்கி கொண்ட ஒரே வீட்டு பொறுப்பு. எனக்கு பிறகு இரண்டு தங்கைகள் என்பதால் மூத்தவனாய் லட்சணமாய் இந்த வேலையை நான் தான் செய்வேன். தங்கைகள் என் பின்னால் நின்று கொண்டு வேடிக்கை பார்ப்பார்கள். பிள்ளையாருக்கு வேண்டினு உடைக்கணும், கரெக்டா சரி பாதியானா வேண்டின்றது நடக்கும். அம்மா தேங்காயை துழுவதற்கு தோதாயிருக்கு, பிள்ளையாரை காரணம் காட்டி உடான் சுடுவாள். அந்த 14 வயதில் எனக்கு எதிர்த்த வீட்டு கீதாவின் கடைக்கண் பார்வை என் மேல் விழ வேண்டும் என்கிற ஒரே வேண்டுதல் மட்டும் இருக்கு. தேங்காய் உடைப்பதை கர்ம சிரத்தையாக செய்வேன். என்னென்னா வேண்டின்றிருக்க, பரீட்சையில பாஸ் ஆகணும்னு. அம்மிக்கல்லின் கீழே டபராவை வைத்துவிட்டு தேங்காயை ரொம்ப நோகாமல் அடித்து நடுவில் பூமத்தி ரேகை போல ஒரு பிளவு உண்டாக்கி இரண்டு கைகளால் இரு முனைகளையும் பிடித்து இழுத்து விரிசலை பெரிதாக்கி உள்ளே இருக்கும் தண்ணீரை டபராவில் பிடிக்க வேண்டும். அதில்தான் இருக்கிறது சூட்சுமம். தேங்காய் உடைக்கிற பணியை ஏற்றுக்கொள்வதே அதற்குத்தான். தங்கைகள் பின்னால் நிற்பதும் அதற்குத்தான். டபராவில் தண்ணீர் பிடித்த பிறகு இரண்டு பேரும் வாயை திறந்து கொண்டு நிற்க இருவருக்கும் ஒரு மிடறு வாயில் விட்டுவிட்டு மிச்சத்தை நான் கவிழ்த்துக் கொள்வேன். நைவேத்தியம் செய்வதற்கு முன்னால் சாப்பிடக்கூடாது என்கிற விதிமுறைக்கு தேங்காய் தண்ணீர் மட்டும் விதிவிலக்கு என்று தலைமுறை தலைமுறையாய் எல்லோரும் தீர்மானம் போட்டு ஒப்புக்கொண்டிருந்தது நல்லதாய் போயிற்று. எங்கள் வீட்டு பிள்ளையார் ரொம்ப அனுசரணையானவர். சட்னிக்காக உடைக்கப்படும் தேங்காயை கூட அவர் முன்னால் அவசர கதியில் வைத்து வாசனை காட்டிவிட்டாலும் நைவேத்தியம் செய்ததாய் ஒப்புக்கொண்டு உடனே சட்னி செய்ய அனுமதித்து ஆசீர்வதித்து விடுவார். சில சமயம் தேங்காய் எக்குத்தப்பாய் பட்டு மேல்பாகம் காலே அரைக்கால் அடிப்பாகம் மீதி என்று ஆபாசமாய் உடை போச்சு, இந்த அறப்பரீட்சையில ஃபெயில் ஆக போற என்பாள் முதல் தங்கை, என் பரீட்சையின் முக்கியத்துவம் புரியாமல். ஆரம்ப கோணல் எல்லாம் சரியாகி நான் தேங்காயை லாகவமாய் இரண்டு சரியான அரைவட்டங்களாய் உடைக்க தேர்ச்சி பெற்ற 6 மாதங்களில் கீதா வேறு எவனோடையோ ஊர் சுற்று துவங்கியிருந்தாள். அம்மா சொன்ன பொய் எனக்கு அப்போதுதான் உரைத்தது. இருந்தாலும் தேங்காய் தண்ணீர் ஆசையில் என் தேங்காய் உடைக்கும் பணி தொடர்ந்தது. துருவி துருவி கையெல்லாம் வலிக்கிறதுடா, அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுடா கண்ணா என்று கொஞ்சி மெல்ல தேங்காய் துருவும் வேலையை அம்மா என் தலையில் கட்டினாள். அதையும் செய்வேன். துருவி முடித்ததும் பூத்தூவலாய் இருக்கும் அதில் ஒரு வில்லல் எடுத்து அதில் சர்க்கரை தூவி சாப்பிடும். கீதாவையே மறக்க வைக்கிற அலாதியான ருசிக்காக வழக்கம் போல சட்டென்று போய் யாராவது பார்ப்பதற்குள் உடைத்துக் கொண்டு வந்து விடலாம் என்று அசட்டு தைரியத்தில் நான் இறங்கி வந்ததும் தான் கவனித்தேன், அந்த முகப்பு தோட்டம் முழுக்க இரவு பெய்த அடைப்பனியில் சுத்தமாய் நிறைந்து போய் ஆர்க்டிக் கடல் மாதிரி இருந்தது. நான் சுத்தமுத்தும் பார்த்தபடி அங்கேயே நின்றிருந்தேன். இப்படி பனி பெய்கிற நாட்களில் நடக்கத்தோதாய் வீடுகளின் வாசலிலிருந்து கேட் வரை பொருத்தப்பட்டிருக்கும் செவ்வக கற்கள் மட்டும்தான் தென்பட்டன. அதன் மேல் விழுந்த பனியை வாரி எடுத்துக் கொண்டிருந்தார்கள். கூரான முனை இருக்கும் நல்ல படிக்கல்லாய் தேர்ந்தெடுத்து முனையில் டபராவை வைத்துவிட்டு தேங்காயை அடித்து உழைக்க கையை ஓங்கினதும் என் கண் ஃப்ரேமுக்குள் தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுக்கும் ஹீரோவின் கால் மாதிரி பூட்ஸ் கால் ஒன்று வந்து நின்றது. பார்த்த உடனேயே தெரிந்துவிட்டது அந்த வீட்டு வளாகத்தின் நிர்வாகி ஃப்ராவ் இவா யூஸ்ட் அஜானுபாகி. அதன் மேல் கோட்டு தொப்பி எல்லாம் போட்டு 8 உயரத்திலிருந்து என்னை பார்த்து வினவினாள்.
குரூஸ்கால், என்ன செய்கிறீர்கள்? ஆசிரியர்கள் மரியாதை தெரிந்தவர்கள். யாரையாவது அடித்து போட வேண்டுமென்றாலும் முதலில் வணக்கம் சொல்லி விடுவார்கள். எப்படி சொல்லி வைத்தால் போல் வந்து நிற்கிறாள். மற்ற வீட்டுக்காரர்கள் யாராவது போட்டு கொடுத்திருக்க வேண்டும். முகப்பில் இருந்த அந்த தோட்டம் எந்த வீட்டின் முகப்பு அறை ஜன்னல் வழியாய் பார்த்தாலும் தெரியும்படி அமைக்கப்பட்டிருந்தது. அங்கே கையில் என்னத்தையோ கொண்டு வந்து நான் அடிக்கடி அடித்து உடைப்பதை பார்த்தவர்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும். குரூஸ்காட் ஃப்ராவ் யூஸ்ட் என்று நிமிர்ந்தேன். கொட்டுகிற பணியில் தேங்காய் டபரா சகிதம் நிற்கும் என்னை ஒரு ஜந்துவை போல கேவலமாய் பார்த்தாள். வெடிகுண்டு வைக்க வந்து மாட்டிக்கொண்டவன் போல முழிக்க கையில் இருந்த தேங்காயை வாங்கி முன்னும் பின்னும் புரட்டி பார்த்த தினசில் இவன் ஆயுசில் தேங்காயே பார்த்ததில்லை என்று தெரிந்தது. பன்றியும் மாடும் வெட்டி வெறுமனே உப்பு போட்டு சாப்பிடும் இவர்களுக்கு தேங்காயும் அரைத்து விட்ட சாம்பாரும் எப்படி புரியும்? திஸ் இஸ் ஃபார் குக்கிங் என்றேன் சீனமாய். இதை உடைத்தால் உள்ளே வெள்ளையாக இருக்கும், இதை கரண்டி எடுத்து காய்கறிகளுடன் கலந்து சாப்பிடுவோம் பாருங்கள் என்று சமயோசிதமாய் மடார் என்று அடித்து உடைத்து அதே வேகத்தில் டபராவிலும் தண்ணீர் சேர்த்துக் கொண்டேன். அடித்த கல்லில் ஏதாவது விரிசல் கண்டிருக்கிறதா என்று குனிந்து வருடினாள். இன்னும் 4-5 பேர் வந்து நின்று பெரிது பெரிதாய் வாயை திறந்து அபர் அபர் என்று ஜெர்மன் பாஷையில் என்னவோ பேசினார்கள். அது சாப்பிடுகிற பதார்த்தம் தான் என்று நிரூபிக்க கையை குவித்து வைத்துக் கொள்ளச் சொல்லி கோயில் குருக்கள் மாதிரி எல்லா கையிலேயும் கொஞ்சம் வார்த்தேன். அதை உறிஞ்சி பார்த்துவிட்டு ஆமோதித்தாலும் அவர்களுக்கு சமாதானமாகவில்லை. தீர்த்தமாக மறுத்த அசப்பில் எங்கள் மங்கேஷ் தெரு வம்பு வச்சலாமாமி மாதிரி இருந்த ஒரு வயதான கிழவி என்னமோ பிரசங்கிக்க அவரின் வாய்ஸ் மாடுலேஷனையும் உடம்பு மொழியையும் வைத்து இந்த கடங்காரன் போக்கே சரியில்லை, யார் இவனுக்கு இங்கே வீடு கொடுத்தது? வந்ததிலிருந்து ஒண்ணு மாத்தி ஒண்ணு வில்லங்கம். ஒரு நாள் வெடிகுண்டு ஒண்ணு வச்சுட்டு எங்க ஊர் பண்டிகை நாங்க இப்படித்தான் கொண்டாடுவோன்னு ஏதாவது வியாக்கியானம் சொல்லுவான். முதல்ல இவனை இங்கிருந்து காலி பண்ண வைக்கணும் என்பது போல அதை மொழிபெயர்த்து கொண்டேன். கடைசியாக ஃப்ராப் யூஸ்ட் எல்லோரும் ஆட்சேபிக்கிறார்கள், இனிமேல் இந்த வஸ்துவை நீங்கள் இங்கே வந்து உடைக்க வேண்டாம் என்று உறுதியாக சொல்லிவிட்டு போய்விட்டாள். எனக்கு அந்த தேசத்தில் தேங்காய் உடைக்க இருந்த ஒரே ஸ்தலமும் அன்று பறி போனது. வெறும் பொடி போட்ட சாம்பாரும் தேங்காய் போடாத பொரியலுமாய் நாங்கள் அவஸ்தைப்பட்ட ஒரு மாதத்தின் இறுதியில் அந்த பிரச்சனையை தீர்த்தது ஒரு பாகிஸ்தான்காரன்தான். ஃபிளேஷ் மார்க்கெட்டில் ஆசிய பலசரக்கு கடை வைத்திருந்த, மற்றவர்களுக்கு ஒரு விலையும் இந்தியர்களுக்கு ஒரு விலையுமாய் வியாபாரம் செய்கிற அஸ்லாம் தான் தேங்காய் பிரச்சனைக்கு தீர்வு கண்டது. அவனிடம் பேரம் பேசி வாங்கும்போது, அஸ்லாம், சின்ன உபகாரம் செய்யேன், அந்த தேங்காயை உடைத்து தந்து விடேன், வீட்டில் உடைக்க தோதுபடவில்லை என்று கேட்டதும், சரி என்று பிள்ளையாருக்கு வேண்டிக் கொண்டவன் மாதிரி சூரத்தேங்காய் அழித்து சுக்கு நூறாக உடைத்து தந்து விட்டான். தேங்காயை இரு சரியான பாகமாய் உடைக்க வேண்டிய அவசியத்தையும் அதன் பின்னே வேண்டுதல் உண்டிருப்பதன் தாத்பரியத்தையும் நாசூக்காய் சொல்லிக் கொடுத்து வேலை வாங்குவதற்கு 4-5 தேங்காய்களை காவு கொடுக்க வேண்டியிருந்தது. என்ன வேண்டிக் கொள்கிறான் தெரியாது. ஆனால் அஸ்லாம் ஒரே ஒரு அடியில் தேங்காயை சரியான அளவில் 2 பாதைகளாய் உடைக்க நாளடைவில் மிகுந்த தேர்ச்சி பெற்றுவிட்டான். எங்கள் வீட்டு பிள்ளையாரும் அஸ்லாம் உடைத்த தேங்காயை நைவேத்தியமாய் ஏற்றுக்கொண்டு அந்த குளிர்காட்டில் அரைத்துவிட்ட சாம்பார் செய்து சௌக்கியமாயிருக்க எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தபடி இருந்தார். வீட்டு வளாகத்திலும் மேற்கொண்டு தேங்காய் உடைக்க முயலாத என்னை முலகல் இல்லாமல் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஒரே ஒரு மனத்தாங்கள் தான், என்ன சொல்லிக் கொடுத்தாலும் உடைத்து டபராவில் தேங்காய் தண்ணீர் எடுத்து தரும் லாகவம் மட்டும் அவசரக்கார அஸ்லாமுக்கு கைகூடவே இல்லை. இதெல்லாம் 20 வருஷத்துக்கு முந்திய கதை. காலப்போக்கில் தேங்காய்களுக்கும் உபத்திரவம் கொடுக்கும் இந்தியர்களுக்கும் உலகம் அனுசரித்து போனது போல இந்தியர்களும் மாறிவிட்டார்கள். நாங்களும் குளிரான ஒரு அந்நிய நாட்டிலேயே தங்கி வேலை பார்த்து குழந்தைகள் பெற்றுக்கொண்டு டிசம்பர் மாத சீசனுக்கு மட்டும் இந்தியா வரும் NRIகளாகிவிட்டோம். வெளிநாட்டில் வளரும் என் பிள்ளைகள் இப்போதும் இந்திய தெருவில் யாராவது தேங்காய் உடுப்பதை பார்த்து காட் வாட் அ டர்ட்டி ஹேபிட் என்று அங்கலாய்க்கும் போது எனக்கு வியன்னாவையும் ஃப்ராவ் யூஸ்டையும் அஸ்ராமையும் நினைக்காமல் இருக்க முடிவதில்லை. ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.